സുബഹാനല്ലാഹ് സുബഹാനല്ലാഹ് വൽഹംദുലില്ലാഹ് വലാ ഇലാഹ ഇല്ലല്ലാഹ് വല്ലാഹു അക്ബർ അല്ലാഹു അക്ബർ വലില്ലാഹിൽ ഹംദ് ഇന്നൽ ഹംദുലില്ലാഹ് നഹ്മദുഹു വനസ്തഈനുഹു വനസ്തഗ്ഫിറുഹു ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله فان اصدق الحديث كتاب الله واحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد صحيح البخاري مسلم الوندرك كوريا اور حديث أنس بن مالك رضي الله تعالى عنه அவர்கள் அறிவிக்கிறார்கள் مر بجنازة நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஒரு ஜனாசா கபிரஸ்தானத்தை நோக்கி சுமந்து செல்லப்பட்டது. ஃபஅஸ்னவு அலைஹ் கைரன், அங்கிருந்த நபி தோழர்கள் அந்த மையத்தை பற்றி புகழ்ந்து பேசிக் கொண்டார்கள். ஃபகால் வஜபத், இதை கேட்ட நபி அவர்கள் வஜபத், கடமையாகிவிட்டது என்று சொன்னார்கள். சும்மா முர்ரபி ஜனாசா, பிறகு இன்னொரு ஜனாசா எடுத்து செல்லப்பட்டது. ஃபஅஸ்னவு அலைஹி ஷர்ரன், அங்கிருந்த நபி தோழர்கள் அந்த மையத்தை இகழ்ந்தார்கள். ஃபகால வஜபத், உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஜபத், கடமையாகிவிட்டது என்று சொன்னார்கள். ஃபகால உமர், இதை கேட்டதும் உமர் ஹத்தாப் அவர்களுக்கு இது விளங்கவில்லை. மா வஜபத் யா ரசூலல்லாஹ், கடமையாகி விட்டது என்று சொன்னீர்களே, இதனுடைய பொருள் என்ன என்று கேட்டார்கள். கால் சொன்னார்கள், ஃபஅஸ்னைதும் அலை ஹைரன், முதலில் எடுத்துச் சென்ற ஜனாசாவை புகழ்ந்தீர்கள். இப்போ வஜபத்து லஹுல் ஜன்னா, அவருக்கு சொர்க்கம் கடமையாகிவிட்டது. சும்மா அசனைத்தும் அலைஹி ஷர்ரன், இரண்டாவதாக எடுத்துச் சென்ற மையத்தை நீங்கள் இகழ்ந்தீர்கள். இப்போ வஜபத்து லஹுல் நார், அவருக்கு நரகம் கடமையாகிவிட்டது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். அந்தும் ஷுஹதா உல்லாஹி அலல் அர்த், நீங்கள் இந்த பூமியில் அல்லாஹ்வுடைய சாட்சியாளர்கள் என்று சொன்னார்கள். அப்ப இதில் புகழ் இகழ் என்று இரண்டு வந்திருக்கிறது. ஹதீஸ் தெளிவாக இருக்கிறது. ஒரு மையத்தை சஹாபாக்கள் புகழ்ந்ததும் சுவர்க்கம் என்றார்கள், இன்னொரு மையத்தை சஹாபாக்கள் குறை கூறியதும் நரகம் என்று சொன்னார்கள். இதிலிருந்து விளங்குகிறது, முஸ்லீம்கள் ஒரு முஸ்லீமை புகழ்ந்தால் அவருக்கு சுவர்க்கம், முஸ்லீம்கள் ஒரு முஸ்லீமை இகழ்ந்தால் அவருக்கு நரகம் கடமை என்பது விளங்குகிறது. இப்போது புகழ் என்றால் என்ன, இகழ் என்றால் என்ன, இதை நாம் எப்படி விளங்கிக் கொள்வது என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். அப்போதுதான் எங்களில் ஒரு திருத்தம் ஏற்படும். அது என்ன புகழ் என்றால், உதாரணமாக உங்களுக்கு தெரியும், முஸ்லீம்கள் என்று சொன்னால் சில நேரங்கள் ஒரு இடத்தில் 3 பேர், 4 பேர், 5 பேர், 25 பேர் கூடி கலைத்துக் கொண்டிருப்பார்கள். இப்படியான இந்த நேரத்தில் ஒரு முஸ்லீமை பற்றி அந்த இடத்தில் கதைக்கிறார்கள், இன்னார் மாஷா அல்லாஹ் ஜமாஅத்து தவறாது, எப்படியும் ஜமாஅத்துக்கு வந்துடுவார், அவர் என்ன வேலை இருந்தாலும் போட்டுட்டு வந்துடுவார். விசேஷமா நீங்க பாருங்க, சுபஹு இஷா தவறாது. ஜும்மாவுக்கு பாருங்க, இமாம் மெம்பர்ல ஏற முந்தி வந்துடுவார். இது புகழாயுகளா? எல்லோருக்கும் தெரியும் புகழ், புகழ்கிறார்கள், சொல்லுகின்றார்கள் ஒருவரை பற்றி. அமீருடைய கட்டுப்பாடு என்று சொன்னால் அவர் அமீருடைய கட்டுப்பாட்டுக்கு வரை விளக்கணும். அவர் ஒரு அமீர் ஒன்றை செய்ய வேண்டும் என்று கட்டளை போடாமல் இப்படி செய்தால் என்ன என்று மஷூரா பண்ணும்போது அவர் செய்து விடுவார், அப்படிப்பட்டவர் அமீருடைய கட்டுப்பாடு. இது புகழாய்களா? இதேபோன்று நோம்பு காலத்திலே புகழுகிறார்கள், சொல்லுவார்கள் கடலுக்கு போவார், தரை கொத்துவார், காலையிலிருந்து மாலை வரைக்கும் விவசாயத்துக்கு தண்ணீர் பாய்ச்சுவார், சொல்லுவார் தாங்க முடியவில்லை தாகம், உடலெல்லாம் காய்ந்து விட்டது என்று. ஆனால் நோன்பு திறக்கவே மாட்டார், அவருடைய வாழ்க்கையிலே நோன்பை விட்டதே கிடையாது. இது புகழ், இப்படி புகழுகிறார்கள். இதே போன்று ஒரு திருமணம் நடக்கிறது அவருடைய வீட்டில், சொல்லுகிறார்கள் பார்த்தீர்களா நேற்று நடந்த திருமணத்தை, மாஷா அல்லாஹ் குர்ஆன் ஹதீஸுக்கு முரணாக அங்கு எதுவுமே கிடையாது. அந்த திருமணத்தை பார்த்ததும் சந்தோஷம் மகிழ்ச்சி எங்களுக்கு ஏற்பட்டது, அப்படிப்பட்ட ஒரு திருமணத்தை நடத்தி வைத்தார் என்று புகழுகிறார்கள். இதுதான் புகழ். வேற என்ன இருக்கிறது? இதுதான் புகழ் என்பது. இதே போன்று இகழ் என்றால் என்ன? இதே போன்று கலைத்துக் கொண்டிருக்கும் போது சொல்லுவார்கள் இன்னார் அவருக்கு பள்ளி என்றால் என்ன என்றே தெரியாது, ஒரு தொழுகைக்கும் வரமாட்டான், சில நேரத்தில் வெள்ளை காகத்தை போன்று வந்து கலந்து விட்டு போவார், ஜும்மாவுக்கு வரமாட்டார், வீட்டில் தூங்குவார் என்று தகவல். அப்படி வந்தாலும் இமாம் மெம்பரில் ஏறியதற்கு பிறகுதான் வருவார். இது புகழா இகழா? இது இகழ். நோம்பு பிடிக்க மாட்டார் அவர், கதைத்து முஸ்லீம்கள் கதைக்கிறார்கள், கதைப்பார்கள். உபதேசம் செஞ்சு செஞ்சு கேட்காமல் விட்டு விடுவார்கள், அதற்கு பிறகுதான் முஸ்லீம் கதைக்க வேண்டும், அவர்களை பற்றி கதைப்பார்கள். உபதேசம் பயன் அளிக்கின்றதில்லை, கைவிட்டு விடுகின்றார்கள், தலைமைத்துவம் கைவிட்டு விடுகிறது, அதற்கு பிறகுதான். இல்லைன்னா இந்த ஹதீஸை புகழ் இகழ் என்ன கருத்து? நோம்பு பிடிக்க மாட்டார் சொல்லுவார்கள். அவர் பிரயாணம் செய்யும் போது அவருடைய ஆடையை பாருங்கள், கரண்டைக்கு கீழ் இருக்கும். சுபகுக்கு முன்னால் எழுந்து குளித்து விட்டு புறப்பட்டு கொழும்புக்கு செல்வார் அவருடைய தொழிலுக்கு, ஆனால் சுபகு தொழுகை இல்லை. இது புகழா இகழா? சிந்தித்து பாருங்கள். திருமணம் ஒன்று நடந்தது, நான் அன்றைக்கு போனேன், போனோம், சாப்பிடாமல் திரும்பி வந்து விடுவோமா என்று நாங்கள் கதைக்கும் அளவுக்கு அந்த திருமணம் முழுக்க முழுக்க ஜாஹிலியத்து திருமணம், இஸ்லாத்திற்கு முரண், மாப்பிள்ளை கரண்டைக்கு கீழ் ஆடை, பெண்ணுக்கு எல்லா விரல்களிலும் மோதிரம், அங்கு போட்டோ எடுக்கப்பட்டது, கையிலே மலர் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, முசாபா செய்ய முடியவில்லை, தலையை யூத கிறிஸ்துவர்களை போன்று பிரித்து வாரப்பட்டிருக்கின்றது,
அதற்கு மேலால் ஹார்ட் என்று ஒரு எழுதி ஒட்டப்பட்டிருக்கிறது. அங்கு முழுக்க முழுக்க இஸ்லாத்துக்கு முரண் என்று கதைக்கிறார்கள். இது புகழா இகழா சிந்தித்து பாருங்க. வேற என்ன இருக்கிறது புகழ் இகழுக்கு என்று கேட்கின்றேன். முஸ்லிம்களுக்கு மத்தியில் சொல்லுவார்கள், இன்னார் வருவார் பள்ளிக்கு, பள்ளியில தூசி கிடந்தால் உடனே தும்புக்கட்டை எடுத்து கூட்டி துப்புரவு பண்ணி அந்த சாக்கை எடுத்து அழகா உதடி உதறிவிட்டு போடுவார், விரிப்பார், புகழுவார்கள். இப்படி புகழும் இகழும் முஸ்லிம்களுக்கு மத்தியில் இருக்கும். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்தும் அஸ்னைதும் அலை, அவரை புகழ்ந்தீர்கள், வஜபத் லஹுல் ஜன்னா, சுவர்க்கம் கடமை. அந்தும் அஸ்னத்தும் அலைஹி ஷர்ரன், அவரை இகழ்ந்தீர்கள், வஜபத் லஹுல் நார் என்றார்கள். அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். இதிலிருந்து என்ன விளங்குகிறது? ஒரு முஸ்லீமை முஸ்லீம்கள் புகழ்ந்து நல்ல மனிதர் என்று சொல்ல வேண்டும். இவர் ஹராத்தை செய்ய மாட்டார், சிறுக்கு செய்ய மாட்டார், பிதத்து செய்ய மாட்டார், அமீருக்கு மாறு செய்ய மாட்டார், அமீரை விமர்சிக்க மாட்டார், முஸ்லீம்களை எதுவும் இல்லாத நேரத்தில் சொல்ல மாட்டார். புகழ் இதற்கு நேர் மாட்டம் உங்களுக்கு தெரியும். எனவே ஒவ்வொரு முஸ்லீமும் முஸ்லீம்கள் எம்மை பார்த்து நல்லவர்கள் என்று சொல்ல வேண்டும். அந்த அளவு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். இதற்கு என்ன வழி? அல்லாஹ்வுடைய கிதாபும் தூதருடைய சுன்னாவும். இந்த இரண்டில் என்ன இருக்கிறது என்று உலமாக்கள் அமீர்மாரால் விளக்கப்படுத்தப்படுகின்றதோ அதை நாங்கள் பின்பற்ற வேண்டும். இப்படி இல்லாமல் யார் இதற்கு மாற்றமாக இருக்கின்றார்களோ அவர்கள் தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த கூற்று பொய்யாக மாட்டாது. இது சஹீஹ் புகாரி முஸ்லிமிலே வந்திருக்கிறது. எனவே இந்த புகழ் இகழுக்கு நான் சொன்ன உதாரணங்கள் சரியா இல்லையா நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இருக்கின்றார்களா இல்லையா? தொழாதவர்கள், பள்ளிக்கு வராதவர்கள் இருக்கின்றார்களா இல்லையா? இது புகழா? மிம்பர்ல ஏறியதற்கு பிறகு எத்தனை பேர்கள் வருகிறார்கள், இது புகழா? சலாம் கொடுத்தவுடன் ஓடி சுற்றி திரிந்து விட்டு கடைசியிலே வந்து சேர்கின்றார்களே, இது புகழா? எதை காட்டுகிறது இதெல்லாம்? இதெல்லாம் நரகவாசிகள் என்பதைத்தான் காட்டுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நான் சொல்லவில்லை. அதே நேரத்தில் இப்படிப்பட்ட உலக விஷயங்களை பாருங்கள். டைமுக்கு செய்வார்கள், 7 மணிக்கு கடை திறக்கணுமா, 6:50 கடை திறப்பார்கள் உலக விஷயங்களில். பிரயாணம் நேரத்தோடு, 7 மணிக்கு பஸ் என்றால் 6:30 போய் நிற்பார்கள் ரோட்டடியில். உலக விஷயங்களில் ஒரு திருமணம் வந்தால் என்ன செய்கிறார்கள் சிந்தித்து பாருங்கள். எனவே நான் சொன்ன இந்த புகழ் இகழுக்கு நான் சொன்ன உதாரணங்கள் சரி, இன்னும் எத்தனையோ இருக்கின்றன. ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுங்கள் என்றால் உடனே கொடுப்பார், இது புகழ். இன்னொருவர் இருப்பார், அவரோட வாழ்க்கையிலேயே ஒரு 500 ரூபாய் ஜமாத்துக்கு கொடுத்திருக்க மாட்டார், இது இகழ். இல்லாவிட்டால் அது விஷயம் வேறு, இருக்கிறது ஆனால் கொடுப்பதில்லை. இப்படி நான் சொன்ன இந்த உதாரணங்கள் எல்லாம் சரியான, இவை யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர்கள் அவர்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த ஹதீஸில் இருந்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் எழும்பும். என்ன? ஒரு முஸ்லீமை முஸ்லீம்கள் புகழ்ந்தால் சொர்க்கம், இகழ்ந்தால் நரகம் என்று சொன்னதும் ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரும். அது என்ன என்பதை பார்ப்போம். அக்குல் கௌலி ஹாதா.
அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் வபஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வஅலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதுல் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வஅலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதுல் மஜீத்.
அந்த சந்தேகம் என்னவென்றால், இந்த சஹீஹுல் புகாரி முஸ்லிமை பார்க்கும்போது நாங்கள் அனைவரும் நரகத்துக்குத்தான் செல்வோம், நரகத்துக்குத்தான் செல்வோமா என்று ஒரு கேள்வி எழுகிறது. ஏன் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இருக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கானவர்கள் முழு இலங்கையிலும், இவர்களில் ஒரு மனிதனாவதை காட்ட முடியுமா? இவரை யாரும் குறை சொல்லாமல் இருக்க காட்ட முடியுமா? இந்த 3000-4000 முஸ்லீம்களும் அவரை புகழுகிறார்கள், ஒருவர் கூட அவரை இகழ்வதில்லை. காட்டுங்கள் பார்க்கலாம். இல்லை, யாரை எடுத்தாலும் ஒரு 10 பேர் அவரை இகழுவார்கள். அது எப்படிப்பட்ட ஒரு அமீரா இருந்தாலும் சரி, ஒரு ஆலிமா இருந்தாலும் சரி, ஒரு ஆபிதா இருந்தாலும் சரி, குறைந்ததே ஒரு 10 பேராவது அவரை குறை சொல்லுவார்கள். அப்ப எல்லோரும் நரகமா என்று ஒரு கேள்வி வருகிறது. இதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது, எந்த ஒரு முஸ்லீமும் ஒரு நபியாக இருந்தாலும் சரி, ஒரு ஹலீஃபாவாக இருந்தாலும் சரி, ஒரு சஹாபியாக இருந்தாலும் சரி, சாதாரண ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் சரி, குறை சொல்லாத எவரும் உலகத்திலே கிடையாது. சிலர் சொல்லுவார்கள், இதை அல்லாஹ் கணக்கெடுப்பதில்லை, இதை அல்லாஹ் கணக்கெடுக்க மாட்டான். ஏன்? மூசா நபி மீது குறை சொன்னார்கள் முஸ்லீம்கள். என்ன சொன்னார்கள்? மூசா, நீங்கள் நபியாக வருவதற்கு முன்னாலும் எங்களுக்கு பெரும் சோதனை பிரச்சினை, நீங்கள் நபியாக வந்ததற்கு பிறகும் எங்களுக்கு பிரச்சனை சோதனை தான் என்று ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டை போட்டார்கள். இதனால் மூசா நபி நஊது பில்லா, என்ன இது, குறையா இகலா? இல்லை, இதை அல்லாஹ் கணக்கெடுப்பதில்லை. ஒன்னு ரெண்டு இருப்பார்கள், இல்லாமல் இல்லை. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு எப்படிப்பட்டவர்கள் சொன்னார்கள், மலக்கு மார்களே வெட்கப்படுகிறார்கள் இவர்களை பார்த்து. அப்படிப்பட்ட ஒரு ஈமான்தாரி உஸ்மான் ரலிய என்ன சொன்னார்கள் அன்றிருந்த சிலர், குடும்பத்துக்கு சொந்தக்காரர்களை பார்த்து அமீர் பதவி கொடுத்திருக்கிறார் உமையா கூட்டத்துக்கு. இவர்களால் நியமிக்கப்பட்ட அமீர்மார்கள் மதுபானம் குடிக்கிறார்கள், தண்டிப்பதில்லை, குறை சொன்ன அந்த உஸ்மான் மீது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒருமுறை துடையை திறந்து வைத்துக் கொண்டிருந்தார்கள். அபூபக்கர் வந்தார்கள், உமர் வந்தார்கள், பிறகு உஸ்மான் வந்ததும் மூடிக்கொண்டார்கள். அன்னை ஆயிஷா கேட்டார்கள், போனதற்கு பிறகு, யார் ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தை வந்தார் துடையை காட்டிக் கொண்டிருந்தீர்கள், அபு உமர் வந்தார் காட்டிக்கொண்டிருந்தீர்கள், உஸ்மான் வந்ததும் பாய்ந்து விழுந்து மூடிக்கொண்டீர்களே, என்ன காரணம் யார் ரசூலல்லாஹ்? சொன்னார்கள், மலக்கு மார்களே இவர்களை பார்த்து வெட்கப்படும் போது நான் எப்படி வெட்கப்படாமல் இருப்பது என்றார். அப்படிப்பட்ட உஸ்மானை குறை சொன்னார்கள் உமையாக்கள். உறவினர்களை அமீராக நியமித்திருக்கிறார், கவர்னர்களாக, அவர்கள் மதுபானம் குடிக்கிறார்கள், தண்டிப்பதில்லை என்று சொன்னார்கள். யார் குறையிலிருந்து தப்புபவர்கள் சொல்லுங்கள், சொல்லுங்கள் பார்க்கலாம். உலகத்திலே அல்லாஹ் புகழ்ந்த சிறந்த ஒரு நபி, எங்களுடைய இறுதி தூதர், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அனைவரும் அவர்களை புகழ்ந்தார்களா அந்த ஜமாஅத்திலே? எல்லா முஸ்லீம்களும் அவர்களை புகழ்ந்தார்களா? இல்லை, குறிப்பிட்ட நபர்கள் இகழ்ந்தார்கள். இகழ் என்று சொன்னால், அப்படிப்பட்ட இகழ் எங்களுக்கு கூட யாரும் சொல்வதில்லை. பாருங்கள், ஒருமுறை தங்களுடைய வளர்ப்பு மகன் ஜெயிதுடைய மகன் உசாமா, சின்ன பிள்ளை ஆனால் ஆளுமை உடையவர், ஒரு படைக்கு தளபதியாக நியமித்தார்கள். உடனே அங்கு கூடி, என்ன சின்ன பிள்ளையை அமீராக வைத்திருக்கிறார், வளர்ப்பு மகனுடைய மகன் என்றுதானே என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்தார்கள். நடக்கிறது. அது மட்டுமா? ஒரு முறை பங்கு வைக்கிறார்கள் பொருள்களை. ஒருவன் எழுந்து சொன்னான், இங்கு நீதம் செலுத்தப்படவில்லை என்று ஒரு பெரும் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. இரண்டு, ஹுனைன் யுத்தத்தில் பல நூற்றுக்கணக்கான ஒட்டகங்கள், அதாவது கனிமத்து பொருள் கிடைக்கப்பெற்றது. மக்கா வாசிகளுக்கு 100 ஒட்டகம் கொடுத்தார்கள். இன்றைக்கு 1 கோடி ரூபாய் பெறுமதி 100 ஒட்டகம். இதுதான் அந்த இஸ்லாமியுடைய, அல்லாஹ்வுடைய அந்த இஸ்லாமிய ஆட்சியின் வரக்கல். பொருளாதாரம் வலியும். 100 ஒட்டகம் ஒருவருக்கு கொடுத்தார்கள். இன்றைக்கு 1 கோடி ரூபாய்க்கும் கூட பெறுமதி 100 ஒட்டகம் பங்கு வைத்தார்கள். அதற்குள் ஒரு சிலர் என்ன சொன்னார்கள், ஊர் பற்று வந்துவிட்டது, நீதம் செலுத்தப்படவில்லை என்று சொன்னார்கள். எப்படிப்பட்ட ஒரு குறை என்று பாருங்கள். ஒரு நபி மீது ஒரு வழக்கு வந்தது அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில். அல்லாஹ்வுடைய தூதருடைய சாச்சாவுடைய மகனுக்கு எதிராக ஒருவர் வழக்கை கொண்டு வந்தார். விசாரித்து தீர்ப்பு வழங்கினார்கள். சட்டப்படி அது சாச்சாவுடைய மகனுக்கு சார்பாக இருந்தது. உடனே மற்றவர் சொன்னார், இவர் உங்களுடைய சாச்சாவுடைய மகன் என்பதற்காக வேண்டி இந்த வழக்கை இப்படி திருப்பிவிட்டீர்கள் என்று சொன்னார். எப்படிப்பட்ட ஒரு குற்றம் சாட்டி என்று நினைத்து கூட பார்க்க முடியுமா அல்லாஹ்வுடைய தூதரிலே? அல்லாஹ்வால் தெரிவு செய்யப்பட்ட அந்த தூதரையே உள்ளே இருந்து கொண்டு முஸ்லீம்கள் குறை சொல்லுகிறார்கள். உடனே அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வைத்தான், உங்களுடைய ரப்பன் மீது சத்தியமாக இவர்கள் விசுவாசிகள் அல்ல. ஏன்? ஒரு பிரச்சனை வந்து உங்களை நீதிபதியாக நியமிக்கப்பட்டு நீங்கள் வழங்குகின்ற தீர்ப்பை அவர்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளும் வரை உங்கள் ரப்பின் மீது சத்தியமாக இவர்கள் விசுவாசிகள் இல்லை என்று ஆயத்திறங்கியது. அவர்களே குற்றம் இல்லை, உள்ளே இருப்பவர்களுக்கு ஷைத்தான் இப்படி போட்டு காட்டுவான். சொன்னார்கள், இப்படி அல்லாஹ்வுடைய தூதரின் மீது பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் யார் சிந்தித்து பாருங்கள். எனவே இந்த ஹதீஸின் படிக்கை, எங்களை இகழாதவர்கள் யாருமே இல்லை, எனவே இந்த ஹதீஸின் படி நாங்கள் நரகமா என்று நினைத்து விடக்கூடாது. மூசா நபி இகழப்பட்டார்கள், குறை கூறப்பட்டார்கள், குலபாக்கள் குறை கூறப்பட்டார்கள், உஸ்மான் இப்னு அஃபான் அவர்கள் குறை கூறப்பட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர். பாருங்கள், மனிதனுடைய இயல்பு படித்தான். ஒருவர் இருக்கிறார் வசதி உள்ளவர், நன்றாக செலவு செய்கிறார் அல்லாஹ்வுடைய பாதையில், ஒரு குறை வரும், சொல்வார்கள் இப்படி அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடாது, பிள்ளைகளுக்கும் சேர்த்து வைக்கணும் என்ற ஒரு குற்றச்சாட்டை வைப்பார்கள். இது மனிதனுடைய இயல்பு. எனவே இந்த ஹதீஸிலே நாங்கள் இப்படி விளங்கிக் கொள்ளக்கூடாது. ஒரு முஸ்லீமை எடுத்தால் ஒரு 10-20 பேர் 5 பேர் ஒருவராவது குறை சொல்லுவார். அப்படி எதுவுமே இல்லை என்றால் அந்த முஸ்லீம் இடத்தில் ஒரு ஹதீஸின் படி அவர் மௌத்தாகும் வரைக்கும் அவருடைய ஒரு பிழை இருந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னார்கள். அவர் அதை திருத்தவே மாட்டார், மௌத்தாகும் வரைக்கும் அவர்களே இருக்கும். அதை கண்டுபிடித்தாவது குறை சொல்லத்தான் செய்வார்கள். எனவே இந்த ஹதீஸை இப்படி நாம் பிழையாக வழங்கிக் கொள்ளக்கூடாது. இதற்காக வேண்டி யாரும் எதையும் சொல்லட்டும் என்று இருக்கவும் முடியாது. முடியுமான வரை நாங்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பமான முறையில் நடக்க வேண்டும். குர்ஆன் ஹதீஸுக்கு முரண் இல்லாத முறையிலே நாங்கள் நடக்க வேண்டும். இந்த நேரத்தில் யார் குறை சொன்னாலும் இந்த குறை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இப்ப நான் சொன்னது போன்று நபிமார்கள் சஹாபாக்கள் மீது, இதுதான் இந்த ஹதீஸுடைய விளக்கம். ஆகவே ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் என்ன செய்ய வேண்டும் என்றால், எங்களுடைய இறுதி கட்டம் எங்களை தோளிலே சுமந்து கொண்டு செல்வார்கள். இதுதான் கடைசி பயணம் எங்களுடைய. அதுவரைக்கும் நாங்கள் இந்த பூமியில் எவ்வளவோ பயணங்கள் செய்கின்றோம், உலகமெல்லாம் சுற்றுகின்றோம். கடைசி பயணம் எங்களுடைய சகோதரருடைய தோளின் மீது நாங்கள் பயணம் செய்ய இருக்கிறோம். இதுதான் கடைசி பயணம். அந்த பயணத்தின் போது எங்களை யாரும் இப்படிப்பட்டவர்களை தவிர இகழ் நடக்கக்கூடாது. அதை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸை நன்றாக மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப யாராவது ஒருவர் எங்கள் மீது குறை சொன்னால் பொறுப்போக்காக இருக்கக்கூடாது. இந்த ஹதீஸ் எப்படி வந்திருக்கிறது சொல்லத்தான் செய்வார்கள், இல்லை, உடனே அதை நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும், எடுத்து பார்க்கணும். இது உண்மையிலேயே என் மீது குற்றம் சாட்டுதானா, இது என்னிலே உண்மையிலேயே பிழை இருக்கிறதா இல்லையா என்று பார்த்து அந்த பிழையை திருத்திக் கொள்ள வேண்டும். ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்யும் போது என்ன சொன்னார்கள், ஒருவர் இருக்கிறார் நல்ல மனிதர், இரண்டு பிழைகள் இருக்கின்றன என்றார்கள். ஒன்று, அவருடைய ஆடை கரண்டைக்கு கீழ் போகிறது, கவனம் இல்லை. இன்னொன்று, முடியை அதிகமாக வளர்த்து வைத்திருக்கிறார், தோளிலே கிடக்கிறது என்றார்கள். இந்த தகவல் அந்த சஹாபிக்கு போனது. இதுதான் முஸ்லிம். உடனே என்ன செய்தார், கத்தரியை எடுத்தார், முடியை வெட்டினார், ஆடையை உயர்த்தினார். இதுதான் இஸ்லாம். இப்படி நாங்கள் இருக்க வேண்டும். எனவே எங்களுடைய கடைசி பயணத்தை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். முஸ்லீம்கள், உண்மையான முஸ்லீம்கள் நிச்சயம் முஸ்லீம்களை புகழ்வார்கள், எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் கோளாறு விடுத்தவர்கள் இகழுவார்கள், இதை அல்லாஹ் கணக்கெடுக்க மாட்டான். இதுதான் ஒரு உண்மையான விஷயம். எனவே முடியுமான வரை நாங்கள் குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டு அதில் இருக்கக்கூடிய உபதேசங்களை எடுத்து நடப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். ஒன்று. இரண்டாவது, யாராவது எங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை வைத்தால் அதை புறக்கணிக்காமல் அதை எடுத்து ஆய்வு செய்து உண்மையில் பிழை இருந்தால் அதை நாங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். இதுதான் ஒரு முஸ்லீமுடைய அடையாளம், திருத்திக் கொள்ள வேண்டும். இதே போன்று இறுதியாக நாங்கள் செல்ல வேண்டிய அந்த பயணம் இருக்கிறதே, அதற்கு நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அடிக்கடி இந்த ஜமாஅத்திலே நாங்கள் சொல்வது இதுதான். என்ன, நாங்கள் சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்றுதான் இந்த பைஅத்தை செய்திருக்கிறோம். அது இல்லாமல் சுவர்க்கம் இல்லை. இதிலே கடுகு பிரமாணம் இந்த ஜமாஅத்திலே சந்தேகம் இல்லை. அந்த பைஅத்துக்கு பிறகு யார் இந்த தொழுகையை சரியாக கடைபிடித்து தொழுகின்றார்களோ அவர்களுக்கு தான் சொர்க்கம். ஆனால் இந்த தொழுகையிலே பொறுப்போக்கு செய்கிறார்கள், இந்த பையத்தை முறிக்கக்கூடிய வேலைகளை செய்கிறார்கள் என்று சொன்னால் நரகம். உதாரணத்துக்கு இசை கேட்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், என்ன நிலைமை, சுவர்க்கம் செல்ல முடியுமா? அவருடைய நிலைப்பாடு என்ன, என்ன வந்திருக்கிற ஹதீஸிலே? இதைகளை நன்றாக நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். எனவே இறுதியாக நாங்கள் செல்லக்கூடிய அந்த பயணத்துக்கு நாங்கள் தேவையானவைகளை சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும். எங்களை கொண்டு போய் அடக்கிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூன்று திரும்பி விடும், ஒன்றுதான் அவரோடு இருக்கும், சொத்து சுகம் குடும்பம் எல்லாமே திரும்பி வந்துவிடும், ஒன்றே ஒன்றுதான் எங்களோடு சேர்ந்திருக்கும், அது எங்களை சுவர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் அது எங்களை விட்டு பிரியாது. அதுதான் சாலிகான அமல்கள். அதில் விசேஷமாக தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜி, உம்ரா, பைஅத் போன்ற இந்த கலிமா, இவைகள் தான் எங்களை சுவர்க்கத்துக்கு கொண்டு போகக்கூடிய விஷயம். அதனால் நாங்கள் ஒவ்வொருவரும் தக்க காரணம் இருந்தாலே தவிர முடியுமான வரை ஐந்து நேர தொழுகைக்கு ஜமாஅத்திலே வந்து கலந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக ஃபஜ்ர் இஷாவை விட்டுவிடக்கூடாது. அது இந்த பள்ளியாக இருந்தாலும் சரி, கொலனி பள்ளிகளாக இருந்தாலும் சரி, இலங்கையினுடைய எந்த கிளைகளாக இருந்தாலும் சரி, ஜமாஅத் தொழுகைக்கு போக வேண்டும். அப்படியே பள்ளி தூரமாக இருந்தால் அங்கு இருக்கக்கூடிய மூன்று பேர்கள் சேர்ந்து ஜமாஅத் நடத்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் ஷைத்தான் அவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவான். அல்லாஹ் எங்கள் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். அகூல் கவுலி ஹாதா வஸ்தஃகிருல்லாஹ் லி.
ஜமாத்துக்குள்ள முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடியவங்க பலவிதமாக இருப்பாங்க. அதில் பிழை செய்யக்கூடியவங்களும் இருப்பாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்போ நாம் பல முறை நாங்கள் சொல்லியிருக்கிறது, இப்படி பிழைகளை கண்டால் அவங்க போய் சொல்லி உபதேசம் செஞ்சு அவங்கள திருத்த வேண்டியதான். இது ஒவ்வொரு முஸ்லீம் மீதும் கட்டாய கடமை. இது தலைமைத்துவத்துக்குத்தான் பொறுப்பு, மற்றவங்களுக்கு பொறுப்பு இல்லைன்னு யாரும் நினைக்கக்கூடாது. ஒரு தலைமைத்துவத்துக்கு எல்லாத்தையும் செய்ய இயலாது. அப்போ ஒவ்வொரு முஸ்லீமும் நல்லது ஏவி தீயது தடுக்கணும். அல் குர்ஆன்ல அல்லாஹு தஆலா அப்படி சொல்றான், வல் தகுன் மின்கும் உம்மத்துன், உங்களில் ஒரு கூட்டம் இருந்து கொள்ளவும், யதுஊன இலல் கைர், மக்களை நலவின் பால் இழுக்கணும் அழைக்கணும், வயஅமுரூன பில் மஅரூஃப், நல்லதை ஏவணும், வயன்ஹவுன அல் முன்கர், தீயதை தடுக்கணும். அப்போ ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் இது கடமை. அப்பதான் அந்த ஜமாத்துக்குள்ள தீமைகளை ஒழிச்சு கட்டலாம். அப்படி இல்லாமல் இது அமீர் பார்க்கட்டு நம்ம சும்மா இருந்தோம்னு சொன்னால் தீமைகள் பெருகி கொண்டே போகும். இப்போ ஒரு ஆள் வச்சுக்கொள்ளணும், ஒரு ஆள் தொழுக நேரத்தில் கடையை திறந்து வச்சுட்டு இருக்கிறார், பார்க்குறோம். இதை வந்து அமீர்கிட்ட சொல்ல வேண்டிய தேவையில்லை. அவங்களுக்கு உபதேசம் செய்யணும். ஒரு முறை, ரெண்டு முறை, மூணு முறை, நாலு முறை கடையை மூடிட்டு பள்ளிக்கு வாங்க. இந்த வியாபாரம் கூடாது. எப்படி தொழுகை நடக்கும்போது எப்படி கடையில் வியாபாரம் பண்ணுறீங்க? சொல்லணும் நாலஞ்சு முறை கேட்டால் சரி, கேட்க இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து அமீர்கிட்ட முறப்பாடு வைக்கணும், வச்சு அவரை திருத்தணும். சும்மா விடக்கூடாது, அவரை திருத்துறது கட்டாய கடமை. இப்போ நான் இப்போ சொல்ல வர என்னன்னு கேட்டால், இப்படி நடக்கக்கூடிய நேரத்தில் நம்மள யாரும் வந்து இந்த இதுகளை சொல்லக்கூடாது. இப்போ என்னட்ட சொல்லி என்ன செய்ய? இப்போ நான் திருப்பி போய் தலைமைத்துவத்திலாம் சொல்லணும். அப்போ சொல்ல வேண்டிய தேவையில்லை. நீங்களும் ஒரு முஸ்லீமில் ஆண்லையோ பெண்லையோ ஒரு பிழையை கண்டால் நேரடியாக சொல்லுங்க. கேட்டால் சரி, கேட்க இல்லை பல முறை சொல்லுங்க. அதுக்கு பிறகு நீங்கள் தலைமைத்துவத்தில் சொல்லி அவரை திருத்த வேண்டியதான். என்னட்ட வந்து சொல்றத தவிர்த்து கொள்ளுங்க. என்னட்ட வந்து சொல்லி என்ன செய்ய? இப்போ நான் திருப்பி போய் இன்னொருக்கா தலைமைத்துவத்தோட கலைக்கணும், இது பண்ணணும், ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம். அதனால் தயவு செய்து பிழைகளை கண்டால் நீங்கள் திருத்துங்க, போய் தலைமைத்துவத்திட்ட சொல்லுங்க, என்னட்ட கொண்டு வரக்கூடாது. இது ஒரு விஷயம். ரெண்டாவது, இப்போ நாங்கள் எங்களோட அடிப்படைகளில் ஒன்று மிக முக்கியமான ஒன்று தான் வஹியை மட்டும்தான் நாங்கள் பின்பற்றுறது. குர்ஆன் ஹதீஸ், இதை தவிர வேறு எதையுமே நாங்கள் பின்பற்ற மாட்டோம். இதை தவிர உள்ளதை பின்பற்றுறவங்க அவங்க முஸ்லீமும் இல்லை, அது யாராக இருந்தாலும் சரி. அப்போ இந்த குர்ஆன் ஹதீஸில் இல்லாத விஷயங்கள் தான் உங்களுக்கு தெரியும். இஜ்மாவு சஹாபா, ஹுக்மன் மர்ஃபு, இந்த மௌகூஃபு, தவாத்துரல் அமலு, இதெல்லாம் இதில் உள்ளது தான். அப்போ நாம் இது வஹி இல்லை, இது மனிதர்களுடைய கருத்து, பிழையாக எழுதி வச்சுக்காங்க, இதை சஹாபாக்கள் இப்படி செய்யவும் மாட்டாங்க என்பதுதான் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் நம்பிக்கை. இந்த அடிப்படையில் நாங்கள் இருந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நாங்கள் அவங்களை இந்த ஒதுங்கினத்துக்கு பிறகு அவங்க இந்த கொள்கையை விட இல்லை, பழைய கொள்கையெல்லாம் இருக்கிறாங்க. இருக்கிறது மட்டுமல்ல, இன்னும் இதில் இருக்கக்கூடியவங்களுக்கு மத்தியில் சில சந்தேகங்களை ஏற்படுத்துகிறாங்க. அங்கே ஒரு வாட்ஸ்அப் ஒன்று திறந்துக்காங்க, தீனுல் ஹாலிஸ் என்று. அதில் அங்கே ஒரு விஷயங்கள்லாம் வருவது, இப்போ கூட நிறைய வந்திருக்கு, நான் பார்த்தேன். அதில் வந்துட்டு அவங்க வந்துக்கிட்டு எப்படி மக்களை திசை திருப்புறாங்கன்னு கேட்டால், பொய்கள், அது அந்த காலத்திலே உள்ள விஷயம்தான். அது சில பொய்களை சொல்லி மக்களை திசை திருப்புறாங்க. எப்படி அவங்களோட ஒரு வாதம், இலங்கையில் உள்ள இந்த நாங்கள் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் வஹியை தவிர வேறு எதையும் பின்பற்றுவதில்லை என்று சொல்கிறார்கள், ஆனால் அவர்கள் பின்பற்றுகிறார்கள் என்பது அவங்களுடைய வாதம். இது அன்றைக்கி நான் விளக்கப்படுத்தின பாடத்தை எல்லாரும் வரையிலேயே மற்றவங்களும் தெரிஞ்சு கொள்றதுக்காக சொல்கிறேன். அந்த வாதத்தில் ஒன்று அவங்கள என்னான்னு கேட்டால் சொல்கிறாங்க, ஜனாசா தொழுகையில் நாங்கள் நாலு தக்பீரிலும் கையை தூக்கி தூக்கி கட்டுகிறோம், இப்படி அல்லாஹு அக்பர். இது வஹியில் இல்லை. அப்போ யார் செஞ்சது சொல்கிறாங்க, இது சஹாபாக்கள் தான் செஞ்சிக்காங்க. அப்போ இலங்கையில் நாம் வஹியை தவிர வேற ஒன்று மார்க்கம் இல்லைன்னு சொல்லி போட்டு சஹாபாக்கள் இதை பின்பற்றுறோம்னு ஒரு இதை போட்டிக்காங்க, கொடுத்திக்காங்க அங்கே. அப்போ அங்கே நேரடியாக அந்த வாட்ஸ்அப்பில் வந்ததுங்க. அப்போ அதுக்கு விளக்கம் என்னான்னு கேட்டால், சஹாபாக்கள் கையை தூக்கி தூக்கி கட்டிக்காங்க, உண்மைதான். ஏன் கட்டினாங்க? நாங்கள் பார்க்கணும் நபி செஞ்சிக்காங்களா இல்லையா. நபி செஞ்சு இருந்தால் அதை தான் சஹாபாக்கள் செஞ்சிக்காங்க. நபி செஞ்சதாக இல்லைன்னா இது பொய் எழுதி வச்சுக்காங்க, நாம் நம்பக்கூடாது. இதுதான் முஸ்லீமில் கொள்கை. அந்த அடிப்படையில் தேடி பார்த்தா இருக்குது, தார குத்தினியில் ஒரு ஹதீஸ் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவில் ஒவ்வொரு தக்பீரிலும் கையை தூக்கி தூக்கி கட்டுவார்கள், ஹதீஸ் இருக்குது தார குத்தினி இலல் கிதாபில். அப்ப இதை வச்சு தான் சஹாபாக்களை செஞ்சுக்காங்க. அப்ப சரிதான, சஹாபாக்கள் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவாங்க, அமல் செஞ்சுக்காங்க, இது சரி. ரெண்டாவது குற்றச்சாட்டு அவங்களோட பெருநாள் தொழுகையில் 7-5 தக்பீரில் கையை தூக்குறோம், குர்ஆன் ஹதீஸில் ஆதாரம் இல்லை, வஹியில் சஹாபாக்கள் செஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க, அதுவும் வந்துருக்குது. இல்லை, அபுதாவுத் அகமத் இல்லை ஹதீஸ் வந்துச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகையிலும் எல்லாம் தொழுக, பெருநாள் தொழுக, அஞ்சு நேர தொழுக, தஸ்பீஹ் தொழுக, சுன்னத்தான தொழுக, ஜனாசா தொழுக, எல்லாம் தொழுக தான், சலாத் வந்திருக்குது. ருக்குவுக்கு முன்னால் நல்லா கவனித்து கொள்ளுங்க, ருக்குவுக்கு முன்னால் ஒவ்வொரு தக்பீரிலும் கையை தூக்குவார்கள் வந்திருக்கு. அப்போ சரிதான, விஷயம் முடிஞ்சது, ஹதீஸ் இருக்குது. இந்த ஹதீஸை வச்சு தான் சஹாபாக்கள் அமல் செஞ்சுக்காங்க. இப்போ நாம் அமல் செய்கிறது சஹாபாக்களை வச்சு இல்லை, ஹதீஸ் சஹாபாக்கள் இந்த ஹதீஸ் படி அமல் செஞ்சுக்காங்க. அதனால் நாம் இஜ்மா சஹாபா எடுக்கையில் அது மார்க்கமும் இல்லைங்கிற கொள்கையில் உறுதியாக நாங்கள் இருக்கணும். அப்போ அது ஒரு விஷயம். அப்போ அவங்க வழி எடுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. இன்னொரு விஷயம், அதுவும் வாட்ஸ்அப்பில் வந்து என்னான்னு கேட்க அவங்க சொல்கிறாங்க, அவங்கள ஒரு ஆள் இஜ்மா சஹாபா மார்க்கண்டி சொல்கிறாங்க, சொல்லிப்படி திருப்பி சொல்கிறாங்க, தக்கப்பல் அல்லாஹ் மின்னா மின்கும், அதுக்கு ஹதீஸ் இருக்குதுங்கிறாங்க. ஏன் சொல்கிறீங்க ஹதீஸ் இருக்குதுன்ட்டு? ஏன் உங்கள்கிட்ட இஜ்மா சஹாபா மார்க்கம் தானே, பின்பற்றிட்டு போக வேண்டியாரு, மறுபடியும் திருப்பி நீங்கள் ஹதீஸ் இருக்குதுங்கிறீங்க. அப்போ இஜ்மா சஹாபா உங்கள்கிட்ட இல்லைன்ற கருத்தா பாருங்க, எப்படி பிள்ளை. அப்போ இதை வழங்கிக்கிட்டீங்க, ஒரு ஆள் அவருக்கு கொடுத்திக்காங்க, எப்படி வந்து பைஹக்கில் ஒரு ஹதீஸ் இருக்குது, வாசிலா என்ற ஒரு சஹாபி பெருநாள் தினத்தில் நபியிடத்திலே போய் தக்கப்பல் அல்லாஹு மின்னா வ மின்கன்னு சொன்னாங்களாம். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஅம் தக்கப்பல் அல்லாஹு மின்னா வ மின்கும் என்று சொன்னார்கள். இது கருத்து எங்களில் இருந்தும் உங்களில் இருந்தும் இந்த இபாதத்து வணக்கங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக என்று சொன்னார்கள் என்று ஹதீஸ் இருக்குது. அப்போ நாங்கள் ஹதீஸை தான் பின்பற்றுறேன் தகவல் கொடுத்திக்காங்க. அப்போ இஜ்மா சஹாபா நீங்கள் பின்பற்ற இல்லையா, பின்பற்றுறீங்களே, பெருநாள் குறிப்பு பின்பற்றுறீங்க, எல்லாம் நடக்குது சரி. இப்போ உடனே இதை நாங்கள் ஆய்வு செஞ்சோம், ஆய்வு செஞ்சு பார்த்தா சுபஹானல்லாஹ் வைஹக்கில் அது இருக்குது. அந்த அறிவிப்பாளர் பட்டியலில் ஒரு ராவி இருக்கிறார், முஹம்மது இப்னு இப்ராஹிம் ஷாமி. இவரை பற்றி அந்த ஹதீஸ் கிதாபில் இமாம் எழுதுகிறாங்க, ஹாதா கத்தாபுன், இவன் பொய்யன். அப்போ ஹதீஸ் கலையில் பொய்யன்று வந்தால் அந்த ஹதீஸை எடுக்கிறது இட்டுக்கட்டப்பட்டது. பார்த்தீங்களா எப்படி ஏமாத்துறாங்கன்னு? அந்த காலத்தையும் பொய் சொல்லி சொல்லித்தான் எங்களை இது பண்ணது, அது வேறு சப்ஜெக்டு. இப்போ இது ஒரு பொய், ஹதீஸ் இட்டுக்கட்டப்பட்டது, ஆனால் அவங்க இன்றைக்கும் பின்பற்றுறாங்க அதை வச்சுக்கிட்டு. ரெண்டு, மூணாவது குற்றச்சாட்டை, நாலாவது குற்றச்சாட்டை போட்டிக்காங்க எப்படின்னு கேட்டால், இவங்க இஜ்மா சஹாபா எடுக்கிற இல்லைன்னு சொல்கிறாங்க, ஆனால் எடுக்கிறாங்க இவங்க. நம்புறாங்க. என்ன கேட்கிறாங்க, இந்த குர்ஆன் நபியுடைய காலத்தில் இல்லை, இந்த குர்ஆன் கட்டப்பட்டது சஹாபாக்களுடைய காலத்தில், இவங்க நம்புறாங்க அந்த குர்ஆனை. அப்போ இந்த பாருங்க இவங்க சும்மா சஹாபா ஏற்றுக்கொள்றாங்க ஒரு பிழையான விளக்கத்தை கொடுத்திக்காங்க. இது நாம் தௌஹீதில் இருக்க சில குராபிகள் எங்களை பார்த்து கேட்ட கேள்வி. நீங்கள் குர்ஆன் ஹதீஸ் தான் மார்க்குங்கிறீங்களா, குர்ஆன் ஹதீஸில் காட்டுங்க எங்கே இந்த குர்ஆன் இப்படி எங்கே இருந்துச்சு நம்பிய காலத்தில். இது சஹாபாக்கள் செஞ்சது, ஏன் எடுக்கக்கூடாது, அவள் குடும்பத்தை எடுக்கணும், கூட்டத்தோ எடுக்கணும், எல்லாத்தையும் எடுக்கணும், கத்தம் பாத்தியா எல்லாம் எடுக்கணும் அப்படின்னாங்க. அப்போ அந்த நேரத்தில் நம்ம அவங்களுக்கு பதில் கொடுத்தோம். இப்போ புதிய ஒரு பதில், இன்னொரு ஆதாரம் எங்களுக்கு கிடைச்சது. பார்த்தா என்ன விஷயம்னு கேட்டால், வரலாறு சொல்லுது சஹாபாக்கள் தான் அந்த குர்ஆனை கட்டினர் வரலாறு. ஆனால் ஹதீஸ் வேற மாதிரி சொல்லுது, எதை நம்புறது? ஒரு வரலாறும் குர்ஆன் ஹதீஸும் மோதினால் எதை நாம் நம்பணும்? குர்ஆன் ஹதீஸ். ஒரு பிரபல்யமான வரலாறு இருக்குது, அபு சுஃபியானுடைய மகள் உம்மு ஹபீபாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்து போனதற்கு பிறகு எத்தியோப்பியா ஹபஷா மன்னர் வந்து உம்மு ஹபீபாவை நபிக்கு திருமணம் செய்து வைத்தார். அவருடைய காசு மகரை எத்தனை ஊக்கியா கொடுத்தார் என்று பிரபல்யமான வரலாறு. ஆனால் ஹதீஸ் முரண், ஹதீஸில் இருக்கிறது முஸ்லீமில் நபி அவர்கள் ஃபத்ஹு மக்கா மக்காவை வெற்றி கொண்டதற்கு பிறகு அபு சுஃபியான் போய் நபியிடத்தில் சில வேண்டுகோள் வைத்தார், வைத்தார். அதில் ஒன்று சொன்னார், என்னுடைய மகள் உம்மு ஹபீபா இருக்குது, இவங்களை நீங்கள் முடித்து கொள்ளுங்க அப்படின்னாங்க. அப்போ ஏற்கனவே முடிச்சுங்க, திருப்பியாக முடியுங்கன்னு சொல்ல பார்த்தீங்களா, அப்போ இந்த வரலாறு ஹதீஸையா, அப்போ இந்த வரலாற்றை நம்ம எடுக்க இயலாது. பிரபலியமான வரலாறு, நஜாஷி மன்னர் திருமணம் செய்து வைத்தார், எடுக்கக்கூடாது. நாம் ஹதீஸை தான் எடுக்கணும். முஸ்லீமில் இருக்குது இப்படி பத்தகம், அதுக்கு பணம் முடிச்சிருக்கிறாங்க நபி சொல்லுவார். இந்த மாதிரி இந்த வரலாறு சொல்லுது சஹாபாக்கள் குர்ஆனை கட்டினார்கள். நாம் ஹதீஸுக்கு போய் பார்த்தா ஹதீஸில் இருக்குது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படைகளை வெளி ஊருக்கு அனுப்பும் போது சொல்லுவார்கள், லா துஸாஃபிரு பில் குர்ஆன், இந்த குர்ஆனை எடுத்துக்கொண்டு போகாதீர்கள், இலா அருமில் அது, காஃபிர்கள் எதிரிகளுடைய நாடுகளுக்கு, எதிரிகளுடைய நாடுகளுக்கு இந்த குர்ஆனை எடுத்துக்கொண்டு போகாதீர்கள், அக்ஷா அன் யனாலஹு, அவர்கள் இந்த குர்ஆனை இழிவுபடுத்தி விடுவார்கள் அப்படின்னா. அப்போ இதில் விளங்குது ஹதீஸில் குர்ஆன் நபி காலத்தில் இருக்குது, உள்ளத்திலே இருந்துச்சு, எழுதியும் வச்சுக்காங்க, தோல்ல முள்ளில் அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எழுதி வச்சுதான், குர்ஆன் இருக்குது. இந்த ஒன்றா எடுத்து ஆக்குனது இது மார்க்கமா? கட்டாயம் ஒன்றாவை வைக்கணும். இன்றைக்கு ஒரு ஜூஸ் ஒரு ஜூஸாக 30 இல்லையா? அப்போ வெறும் இதை பாருங்கள் சொல்லி இந்த வழி எடுக்கிறது இப்படி போட்டிக்கோங்க. அப்போ ஹதீஸில் இருக்குது குர்ஆன் நபி காலத்தில் இருந்துச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை போட்டார்கள், எதிரிகளுடைய நாடுகளுக்கு குர்ஆனை எடுத்துக்கொண்டு செல்லாதீர்கள். குர்ஆன் இருந்திருக்கு, அது ஒன்றா இப்படி இருந்திருக்கலாம், துண்டு துண்டா இருந்திருக்கலாம், ஒவ்வொரு ஜுஸா இருக்கலாம், அஞ்சு பத்தா இருந்திருக்கலாம், பல மாதிரி இருந்திருக்கலாம். குர்ஆன் நபியுடைய காலத்தில் இருக்குது. அவ பார்த்தீங்களா, இவங்க இந்த மாதிரி இந்த வஹியை விட்டு போட்டு ஷைத்தான் இவங்களை எப்படி வழிகெடுத்து வகி அல்லாதன் பாலை கொண்டு போய் பூத்து வச்சிருக்கிறாங்கிறத இந்த உதாரணங்கள் மூலம் விளையும் கொள்ளலாம். அப்படி எத்தனையோ இருக்குது. அல்லாஹ் எங்களை பாதுகாத்திருக்கிறான். இஸ்லாமுக்கு அப்படித்தான் ஒரு சத்தியம் உடனே எல்லாம் வந்து கிடைக்காது, மெல்ல மெல்ல அப்படி அப்படித்தான் அது முன்னோறி கொண்டே போவோம். கிடைக்க கிடைக்க கிடைக்கும். நபில காலத்தையும் அப்படித்தான், ஆரம்பத்தில் மதுபானம் குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க, எல்லாம் முந்தி கூடும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்துச்சு அவங்களுக்கு. அப்போ அந்த மாதிரி காபாவை கொண்டு சத்தியம் பண்ணிக்கிட்டு இருந்தான், பிறகு நப்பாட்டப்பட்டது, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அப்போ இந்த மாதிரி நாங்கள் அதுதான் எங்களை சூறாண்டு ஒன்று இருக்குது, ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்படி பிழையானவர்கள் வந்தால் தள்ளுறது, விடுபட்டது வந்தால் எடுக்கிறது. அப்போ இந்த மாதிரி மக்களை வழிகெடுக்கிறது சில முயற்சிகள் நடந்து கொண்டு இருக்குது. பெரிய ஆச்சரியம், இப்படி தெளிவான வகி இருக்கும் போது இது அல்லாத பின்பற்றிட்டு ஒரு கூட்டம் இருக்குதுங்கிறதான் பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது. செய்ய வழி இல்லை. இன்றைக்கு சரியான ஃபித்னாக்கள், இந்த வாட்ஸ்அப்பை கொஞ்சம் எடுத்து திறந்து பாருங்களேன், எத்தனை ஜாதி கூட்டங்கள் தோன்றிருக்குதுண்டு. இப்போ புதிய ஒரு கூட்டம் நினைக்கிறேன், பெரும்பாலும் பசியாளதான் விளங்கு, ஒரு கூட்டம் புதுசாக வந்திருக்குது. அவங்களுக்கு இன்னொரு தௌஹீத்வாதிங்க விவாதம் கொஞ்சம் கேட்டேன், பார்த்தா அவருடைய விவாதம் என்னான்னு கேட்டா அவர் சொல்றாரு, ஆதம் மனுஷன் இல்லை, இப்ராஹிம், மூசா, ஈசா, முகம்மத் இவங்கெல்லாம் மனிதர்கள் இல்லை. அப்ப இவர்களுக்கு பேர் வச்சுக்க, இப்ராஹிம், மூசா, ஆதம், இது அல்லாஹ்வோட பண்பு. அப்ப என்ன முகம்மது, முகம்மது வந்திக்காரு, இப்ராஹிம் என்ன, வஹிக்கு தான் பேரா இப்ராஹிம், அல்லாஹ்வுடைய வஹிக்கு தான் முகம்மது என்று பேரு, அல்லாஹ்வுடைய வஹிக்கு தான் மூசான்னு பேரு. வஹியைத்தான் அல்லாஹ் இப்படி சொல்றான, தெரிய இது மனிதர்கள் இல்லை. ஏன் இந்த கொள்கைக்கு வந்தாங்கன்னு கேட்டால், நாம சில நபிமார்களை பின்பற்றணும், குர்ஆனுக்கு விளக்கம் ஹதீஸ், இதை உடைக்கிறதுக்கு. அதனால இது மனிதர்களே இல்லையே, மாடி எங்க அவங்கள பின்பற்றணும்னு ஒண்ணு இருக்கிறேன், உடைக்கிட்ட விஷயம். அதனால நபிமார்களை பின்பற்றணும்னு கிடையாது, வஹி இது வந்து பேர்கள் எல்லாமே வஹி அல்லாட, இதைத்தான் நாம பின்பற்றணும், அப்ப குர்ஆன் மட்டும் சொல்லிட்டு ஒரு கேள்வியும் போட்டிக்காரு கேட்கிறாரு. அப்போ இது நீங்க சொல்லபடி ஆதம் ஒரு மனுஷன், ஷைத்தான் ஒரு மனுஷன் ஒரு உருவம் சொன்னா, நான் கேட்கிறேன் அவர்கிட்ட, ஆதம் சொர்க்கத்தில் இருந்தாங்கன்னு நீங்க சொல்றீங்க, ஷைத்தான் வழிகெடுத்தாண்டு, ஒரு காஃபிர் எப்படி சொர்க்கத்துக்குள்ள பூந்தான் கேள்வி, எப்படி பூந்தான் கேட்கிறார். இவருக்கு பதில் தெரியுமா, யாருக்கு தெரியும், எப்படி அவன் கேட்கணும், அல்லாட்ட அவையில் குர்ஆனில் சொல்றான், சைத்தான் போய் ஆதத்தை என்ன செஞ்சு அப்படி இது பண்ணி அவர் தவற வைத்து விட்டான், பொய்யான வார்த்தைகளை சொல்லி குர்ஆனிலேயே சொல்லுது. இவர்கிட்ட கேட்கிறார், இப்படி இப்படி கேட்டு கேட்டு விவாதம் நடந்துக்கிட்டு வந்து, அப்ப அந்த அவர் கேட்கிறாரு, அப்ப ஆதம், இப்ராஹிம், மூசா, ஈசா இதெல்லாம் மனுஷன் இல்லை, ஓ மனுஷன் இல்லை, அப்ப என்ன அது வஹி. அப்ப என்னோட கேள்விக்கு பதில் சொல்லுங்க, என்ன இம்ராத்து நூஹுண்டு வரும், நூஹுடைய மனைவி அது என்ன, அதுவும் வஹியா? இம்ராத்து நூஹுண்டு வரும், நூஹுடைய மனைவின்னு குர்ஆன் வரும், அது ஒரு பொம்பளையா, அதுவும் வஹியா? நின்றுட்டாங்க அப்படியே. அது இன்னொரு கேள்வி போட்டிக்காது, அப்ப முகம்மதுங்கிறது வஹி சரிதானே, அப்ப அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் அது என்ன, இந்த அல்லாண்டா என்ன? இதுக்கு சொல்லிட்டாரு அவரு, நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், இதுவரைக்கும் தெரிஞ்சதை உங்களுக்கு சொன்னேன், ஆதம் மனுஷன் இல்லை, நூஹு நபி மனுஷன் இல்லைன்னு சொன்னேன், இந்த அல்லாஹ் என்னங்கிறத நான் பார்க்கணும். அவர் இவர் சொல்ற, அல்லாஹை பத்தி உங்களுக்கு தெரியாம மாடி என்ன கரைக்க வாரீங்க, நப்பாட்டுங்க, முந்தி அல்லாண்டா என்னான்னு சொல்லுங்க, அது போற கதை பண்ணி இவர் நப்பாட்டிட்டார். பல கூட்டங்கள் தோண்டி வந்து அங்கிட்டு காட்டாங்குடியில், அது ஒண்ணும் ஐஎஸ் தான் சரி சரியாவில், அதுதான் உண்மையான கூட்டம் தான், ஒரு கூட்டம் பேசுது அங்கிட்டு ரெண்டு ஒரு ஆள் முறுத்து அப்படி சேர்ந்திக்காரு, அதில் ஆசிக்குண்டு நதியின் மூலமா ஃபுல்லா நிற்கிறாரு, எல்லாம் வாங்க, இதுதான் ஹக்கு, இதுதான் சொர்க்கம், இதெல்லாம் பல அப்படின்ட்டு அங்கிட்டு கூப்பிடறாங்க, இதை வாங்கண்டு. பெரிய ஒரு ஆச்சரியம், இந்த ஆசிக்கம் நதியின் மூட மகனா முள்ளுப்பேரி அணிகளாக முஸ்லீம் இல்லை, ஏன் உங்களை ஜிஹாத் இல்லை, ஜிஹாத் இருந்தால் தான் முஸ்லீம், அங்கே ஜிஹாத் நடக்குது, ஹிஜரத்து செஞ்சா தான் முஸ்லீம், உங்கள்கிட்ட ஹிஜரத் இல்லை, அதில் இந்த 72 பிரிவும் முஸ்லீம் இல்லை, அது மட்டும்தான் ஹக்கு சொல்லிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இந்த ரெண்டு பேரும் இன்னும் சரியாக போகவும் இல்லை, இன்னும் ஹிஜரத்து செய்யவும் இல்லை, ஜிஹாதி செய்யவும் இல்லை இந்த ரெண்டு பேரும். இதில் ஒரு ஆள் சவுதியில், ஒரு ஆள் இங்கே இருக்கிறார் அலங்கடாவில். அப்போ ஒரு ஆள் கேட்குறா, முதல்ல வாப்பா கேட்குற ஒரு ஆள், வாப்பா முந்தி நீங்கள் போங்க அங்கே ரெண்டு பேரும் போய் போராடுங்க, போராடி அதை பாருங்க, பார்த்து அந்த பகதாதிர நம்பரை கொஞ்சம் எங்களுக்கு தாங்க, தொடர்பு கொண்டு கரைக்கிறதுக்கு ரெண்டு கேட்டிக்காங்க. இப்படி பெத்திய சித்தனாக்களும் குழப்பம், சுபஹானல்லாஹ், சத்யா உண்மையிலேயே ரொம்ப கவனமாக நாங்கள் இருக்க வேண்டியிருச்சு, ரொம்ப கவனம். சில விஷயங்கள் மக்களை செய்திப்பினோம், அவங்கள சில பேச்சுகளை கேட்டால் உண்மைமாய் வழங்கும், ஆனால் மார்க்கம் தெரிஞ்சா தான் தப்பலாம். அங்கே வைக்கிற ஆதாரம் அதான், கருப்பு தலைப்பாகை கட்டி கருப்பு கொடி தூக்கி வருவார்கள் ஒரு கூட்டம், அவங்க தான் ஹக்கு, அவர்களை கண்டால் பனி கட்டியின் மீது தவண்டு தவண்டு போயாவது பையத்து செய்யுங்கள். கேட்கும்போது சும்மா நல்லா இருக்குது, அப்போ அதுதான் ஹக்குன்னு பார்த்தா எல்லாம் விட்டு கட்டப்பட்டது. உண்மையான ஹதீஸ் நபி சொல்லையில் அப்படி இன்னொன்று சொல்கிறான், போராடி கொண்டிருப்பார்கள் முஸ்லீமர் ஹதீஸ் சொல்லி, அது உண்மை. அது என்ன போராட்டம், விளக்கம் பிறகு பார்ப்பேன், நாம கேட்கறது அவங்ககிட்ட. சரி, அப்ப நீங்க ஐஎஸ் வந்து எத்தனை வருஷம், 5, இதுக்கு முன்னே அந்த போராடி கொண்டு இந்த கூட்டம் எங்க கியாமத்து நாள் வரைக்கும் ஒரு கூட்டம் போராடி கொண்டு ஹக்கில் ஏகன ஹரீச கொணந்து வழக்கம் தெரியாம சொல்றாங்களுக அந்த போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப நாம கேட்கிறது ஐஎஸ் வந்து 5 வருஷம் 6 வருஷம் சிரியாவில் பிரச்சனை வந்து புறவு தோன்றினது. இதுக்கு முந்தி அந்த போராடி கொண்டு இந்த கூட்டத்தை காட்டுங்க. பலஸ்தீன போராட்டம் அது முஸ்லீம் இல்லைங்கிறீங்க, சரி காஷ்மீர்ல அதுவும் இஸ்லாத்தில இல்லைங்கிறீங்க, ஒவ்வொரு இடத்துல நடக்குது இஸ்லாம் இல்லை, அந்த கூட்டம் எங்க போராடிச்சு காட்டுங்க பாப்போம். அவ சும்மா வழிகேட்டில் சைத்தான் இவங்களை வழிகெடுத்து வச்சிருக்கிறான். அல்லாஹு தஆலா இவங்களை காட்டி காட்டி எங்களை இன்னும் உறுதியாக்குறான், இன்னும் உறுதியாகுது நாம் இருக்கக்கூடிய கொள்கை சரி அப்படின்ட்டு. இன்ஷால்லா ரொம்ப கவனமாக இருக்கணும், முடியுமானவரை தர்ஜுமாவோட தொடர்பிக்கணும், குரானை வாசிக்கணும், ஹதீஸ்களை வாசிக்கணும். அதுதான் நாம் சொல்கிறது கொய் சாத்துலைக்கு சுபகுக்கு வந்து சுபகுல தர்ஜுமா வாசிக்கிறத கேட்கும்போது எப்படி இருக்குது பாருங்கள், ஈமான் எப்படி கூடுது. இஷாவுக்கு பாரு ஒரு ஹதீஸ் வாசிக்கப்படுது எப்படி ஈமான் கூடுது கேட்கும்போது, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதனால் ஜமாத்தோட தொடர்பு இருந்தால் தான் எங்களோட ஈமான் பாதுகாக்கப்படும், இல்லைன்னு சொன்னால் அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். பெரிய ஆபத்து இருக்குது இந்த காலத்தில், இன்னும் எத்தனை எத்தனை ஃபித்னாக்கள் வருமோ அல்லாஹுவால தெரிய இல்லை. எனக்கு இருந்தால் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அஹமத் அபுதாவூத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகையிலும் ருகூவுக்கு முந்தி சொல்லக்கூடிய தக்பீரிலே கையை தூக்குவார்கள். அப்ப ஜனாசாவையும் எடுக்கும், பெருநா தொழுகையும் எடுக்கும். ஜனாசாக்கு ருகூ இல்லை, பெருநா தொழுகையே இருக்குது. ருகூவுக்கு முந்தி அல்லாஹு அக்பர் அல்லாஹு இப்படி கட்டுவாங்க 7-5. ஆனா பிரிவில் இடையில ஒரு சுபஹானக்கல்லாஹ் ஓதுவாங்க, அது ஹதீஸ்ல இல்லை, அபூதாவூதுலயும் அஹமதுலயும் இருக்குது. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك.